கலைமகள் கைப்பொருள். தென்றல் சிறுகதை போட்டியில் பிரசுரத்துக்கு தேர்வு பெற்ற கதை. தென்றல் செப்டம்பர் 2009 நகைச்சுவை சிறப்பிதழில் வெளியானது. எழுதியவர் சேகர் இல்லினாய்ஸ். வாசிப்பவர் மதுரபாரதி. பரமு கம்ப்யூட்டரை மூடி வீட்டுக்கு புறப்பட தயாரான போது சட்டைப்பைக்குள் இருந்த செல்பேசி ஃபயர் என்ஜின் சத்தத்தில் அலறியது. பரமுவின் மனைவி அலமுவிடமிருந்துதான் அழைப்பு. அலமுவுக்கு இந்த சத்தத்தையும் தன் பெண் மீரா குட்டிக்கு பூனை சத்தத்தையும் தன் கைபேசியில் அமைத்திருந்தான் பரமு. தோடுடைய செவியன் மாதிரி காதோடு ஒட்டியிருந்த நீலப்பல்லை தட்ட, பரம், வரும்போது இந்தியன் ஸ்டோரில் ஃப்ரோசன் தேங்காயும் ஒரு பாக்கெட் அச்சு வெள்ளமும் வாங்கிட்டு வா. அச்சு வெள்ளம் நல்ல வெளிர் தேன் கலரில் இருக்கணும். அப்படியே மீரா குட்டிக்கு டார்கெட்லேருந்து ஸ்நாக் பேக் வாங்கிடு. சீக்கிரம் வீட்டுக்கு வா என்று அலமு காதில் அலறினாள். என்ன விசேஷம் அலமு, தேங்காய் வெள்ளம்லாம் கேட்குற? ஓடி பண்ண போறியா இல்லை புது மாதிரி ஏதாவது ஊறுகாயா என்றான். நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, வீட்டுக்கு வா குயிக்கா, ஒரு சர்ப்ரைஸ் என்று கூறி ஃபோனை துண்டித்தாள். டார்கெட்டில் ஸ்நாக் பேக் தேடிய போது நீலப்பல் பூனை சத்தமிட்டது. எஸ் மீரா குட்டி, சொல்லுமா என்றான். டாட், டோன்ட் பை த யூஷுவல் ஸ்நாக், கெட் மீ ஸ்ட்ராபெரிஸ் இன்ஸ்டன்ட் என்றாள் மீரா. அடுத்த வருடம் உயர்நிலை பள்ளி செல்கிறாள். ஓரளவு தமிழ் பேசக்கூடியவள் தான். இங்கிருக்கும் எல்லா இந்திய குழந்தைகளைப் போல வார இறுதி நாட்களில் பரதநாட்டியம், வெஸ்டர்ன் வயலின், கராத்தே கிளாஸ் என்று போகிறாள். கேட்ட பொருள்களுடன் வீட்டில் நுழைந்த பரமவிடம் அலமு, பரம், நான் அடுத்த வாரம் எங்கள் லேடிஸ் கிளப் விழாவில் வீணை வாசிக்க போகிறேன் என்றாள். என்னது வீணையா, எப்படி இருக்கும்னு தெரியுமா என்றான் பதிலுக்கு. என்று வாய் புத்தி சிரித்த மீனா குட்டி, அப்பா நிஜமா தான்ப்பா, அம்மாவை துளசி ஆண்டி தான் வீணை வாசிக்க சொன்னாங்க என்றாள். சும்மா ரெடி முந்திரி கொட்டேன். பரமு, நீ போய் குளிச்சுட்டு டின்னருக்கு வா, சாப்பிடும்போது சொல்கிறேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகமாக ப்ளூடூத்தை காதிலேருந்து கழட்டி வச்சுட்டு குளி, இதோட 3 ப்ளூடூத் வாங்கியாச்சு என்றாள். அலமு வீணை வாசிப்பாள் என்று எனக்கு தெரியாதே. அவளை பெண் பார்க்கும் சமயத்தில் கூட யாரும் அவளுக்கு இப்படி ஒரு தனித்திறமை இருப்பதாக கூறவில்லையே. ஒருவேளை மீரா குட்டியின் வயலினை வீணை என்று நினைத்து விட்டாளோ? ஆனால் துளசி ஆண்டி அலமுவை வீணை வாசிக்க சொன்னதாகத்தானே மீரா குட்டி சொன்னது. இப்படி பலவாறாக தன்னுள் குழம்பி போன பரமும் வீணைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க அவசர குளியலை போட்டுவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தான். அலமு, நீ எப்போ வீணை கத்துண்ட, எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமாம்மா, நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தபோது கல்யாணி என் ரூம்மேட்டு, இப்போ துபாயில் இருக்கா, ரொம்ப நல்லா வீணை வாசிப்பா. அவள் குடும்பமே வீணை வாசிக்கும். கல்யாணி தான் எனக்கு வீணை டீச்சர். சாஸ்திரப்படியெல்லாம் கற்றுக்கல, எனக்கு 2-3 சினிமா பாட்டு வாசிக்க கற்றுக் கொடுத்துருக்கா. ஹாஸ்டல் டே, காலேஜ் டே அப்படின்னு நாங்கள் 2 பேரும் வாசிச்சிருக்கோம். அவள் கர்நாட்டிக், நான் சினிமா பாட்டு என்றாள். அது சரி, காலேஜ் டைமில் அது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக நீ வீணையே வாசிக்கலையே, இப்போ எப்படி முடியும் என்றான் பரமு நிஜமான இரக்கத்துடன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, சித்திரமும் கைப்பழக்கம், வீணையும் விரல் பழக்கம். சரி, நீ வீணை வாசித்தது எனக்கே தெரியாதப்போ துளசி ஆண்டிக்கு எப்படி தெரிஞ்சுது? அதுவா, துளசி ஆண்டி துபாய் போயிருந்தப்போ ஒரு விருந்தில் கல்யாணியை பார்த்துருக்கா. அவளோட பேசினப்போ என்னை பற்றி தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் துளசி ஆண்டி என்கிட்ட பேசும்போது கல்யாணியை பற்றி சொன்னாங்க. நான் எங்கள் காலேஜ் டேஸ் பற்றி சொன்னேன், அப்படி தான் தெரிய வந்தது. அப்புறமா இப்போது ஆண்டி எங்கள் கிளப்புக்கு பிரசிடெண்ட் ஆகி வரப்போகிற புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு தான் இத்தனை ஏற்பாடும். என்ன தைரியம் உனக்கு! சரி, வீணைக்கு எங்கே போவேன்? அங்கே தான் நீ வர. உன் ஃப்ரெண்டு ராம்ஜி அடுத்த வாரம் இந்தியாவிலேருந்து இங்கே வரார் இல்லையா, அவரை வீணையை எடுத்துகிட்டு வர சொல்லி இப்போவே ஒரு இமெயில் போடு. ராத்திரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. ராம்ஜியா? அவன் பாஸ்போர்ட்டே வெயிட்டாக இருக்குன்னு அழுத்துக்கிறவன், அவனாவது அத்தனை பெரிய வீணையை தூக்கிட்டு வரதாவது. லக்கேஜில் போட முடியாது, வீணைக்கு தனியாக ஒரு சீட் போடணும். ஆமாம், வீணை ஏது? இப்போல்லாம் எலக்ட்ரானிக் வீணை வயலின் சைஸுக்கு வந்தாச்சு. 3 பிரித்து ஒரு சின்ன சூட்கேஸில் வச்சு ஹேண்ட் லக்கேஜாக கொண்டு வந்துடலாம். ராம்ஜியால் முடியலன்னா அவளே ஏர்ஷிப் பண்ண சொல்லிடுறேன், பத்திரமாக வந்து சேர்ந்துடும் என்றாள். எவ்வாழை, கொஞ்சம் கோர்வையாக சொல்லேன், எனக்கு ஒன்றும் புரியலையே என்றான் பரமு. அலமோ கம்ப்யூட்டர் மூலம் சென்னையில் உள்ள ஒரு இசைக்கருவி விற்கும் கடையில் வீணை ஆர்டர் செய்திருப்பதாகவும், அது எப்படி டெலிவரி எடுக்க வேண்டும் என்பதையும், அதற்கான விலையை கடன் அட்டையில் வசூலித்துக் கொள்வார்கள் என்றும், 2 வாரங்களில் டெலிவரி செய்யப்படும் என்றும் ஒரு மாதிரியாக பரம்பு புரிந்து கொண்டான். அதற்கான அத்தாட்சியாக வந்த இமெயிலையும் காட்டினாள். மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 4000 அமெரிக்க டாலருக்கான செலவு வரும் போல இருந்தது. ஏமா, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக படல? பரம சற்றே இழுக்க அலமுவின் முறைப்பில் அடங்கினான். ஒன்றும் செய்ய முடியாது. அலமு முடிவு எடுத்து விட்டால் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒத்தி போட முடியுமா? வழக்கம் போல தலையாட்டி விடுவது உத்தமம். சரி, என்ன வாசிக்க போற? குரலை வழவழப்பாக மாற்றிக்கொண்டு கேட்டான். கலைமகள் கைப்பொருளே என்றது முந்திரி கொட்டை. இருடி, தெளிவாக பேசும்போது இது என்ன மேனர்ஸ் இல்லாமல், கோட்டு பேட் என்றாள் அலமு. கை நிறைய ஸ்ட்ராபெரியை அள்ளிக்கொண்டு ஓடினாள் மீரா குட்டி. ஏய் நில்லுடி, அத்தனை பழத்தையும் அள்ளிண்டு ஓடுறது பார், வர வர சொன்னதே கேட்க மாட்டேங்கிறான். பரமு தாயை போல பிள்ளை என்று சொல்ல வந்ததை கலைமகள் கைப்பொருளே வாசிக்க தெரியுமா என்று மாற்றினான். அலமு கல்யாணி நோட்ஸ் அனுப்பிடுவா என்று விவரித்தாள். அதாவது வரும் புத்தாண்டு சமயத்தில் லேடிஸ் கிளப் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பத்மினி வேலாயுதம் கலைமகள் கைப்பொருளே என்ற சினிமா பாடலை பாட, அதற்கு ஜெபராஜ் கீபோர்டு வாசிப்பதாகவும், சாய் ரமேஷ் தபேலா வாசிப்பதாகவும், அதனூடே வருகின்ற வீணை இசையை அலமு வாசிப்பதாகவும் ஏற்பாடு. ஒவ்வொரு வார இறுதியிலும் இதற்கான ஒத்திகை ஒவ்வொரு வீட்டில் நடக்கும். இதற்கான முழு பொறுப்பும் துளசி ஆண்டியும் இன்னும் பல லேடிஸ் கிளப் உறுப்பினர்களும் அவர்களது இல்லத்தரசர்கள் அல்லது இல்லத்தடிமைகள் உதவி செய்ய கலையபுரமாக நிகழ்ச்சி தயாரிப்பு வேலைகள் ஆரம்பித்தன. கூகுள் குரூப் ஒன்று புதிதாக திறக்கப்பட்டது. மெயில் சாட் என்று அமர்க்களப்பட்டது. வீணை வந்திறங்கிய நாளன்று தேங்காய் வெல்லம் சேர்த்து கர்ச்சிக்காய் என்னும் பதார்த்தம் செய்தால் அலமு. வீணை ஒரு பெட்டிக்குள் காகித குப்பைகள் நடுவே 3 பகுதிகளாக இருந்தது. அதனுடன் வந்திருந்த குறிப்பையும் துபாய் கல்யாணி அனுப்பியிருந்த விவரங்களையும் வைத்து வீணை அசம்பிளி ஆரம்பமானது. நல்ல வேலை, உடைப்பு சிராய்ப்பு என்று எதுவும் இலவச இணைப்பாக வீணையுடன் வரவில்லை. ஒவ்வொரு பகுதியாக ஒட்ட வைத்து அதற்கான திருகுகளை திருகி கம்பிகளை கட்டி ஒரு மாதிரியாக நாங்கள் வீணை உருவத்தை செய்து முடிக்க 3 மணி நேரமானது. கர்ச்சிக்காய் ஸ்ட்ராபெரி என்று கலந்து கட்டியாக வீணைக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அலமு பயபக்தியுடன் வீணையை மடியில் வைத்து விரல்களில் கம்பி மோதிரம் அணிந்து கொண்டு ஒரு தட்டு தட்ட ப்ரைங் என்றது. ஆஹா, வீணை சத்தம்தான். மீரா குட்டி தன் வயலினை போட்டியாக வைத்து கொண்டு ஹாப்பி பர்த்டே வாசித்து அலமுவை வீணையில் அதில் வாசிக்க சொன்னாள். போடி அந்தட என்று மீராவை விரட்டினாள் அலமு. அடுத்த சில நாட்களுக்கு அலமுவையும் வீணையையும் பிரிக்க முடியவில்லை. துபாய் கல்யாணியின் நோட்ஸுகளை வைத்து கொண்டு முதலில் அலமு கலைமகள் கைப்பொருளே முழு பாடலையும் வாசிக்க கற்றுக்கொண்டாள். கலைமகள் மட்டும் சரியாக வர கைப்பொருள் தவறியது. வார வாரம் விசைக்குழுவுடன் பயிற்சி என ஒவ்வொரு இடத்துக்கும் வீணையை கழட்டி மாட்டி கிட்டத்தட்ட ஹேண்டிமேனாக அவதாரம் எடுக்க ஆரம்பித்தான் பரமு. அலமு விரல்களில் வீணை கம்புகளை அழுத்தியதால் பரமு ரகசிய சிநேகிதனாக மாறி அவளது கை விரல்களுக்கு ஆலிவ் எண்ணெய் தட வேண்டியதாயிற்று. கீபோர்ட் ஜெபராஜ் வயதானவர், அவரும் இசையை முறையாக கற்கவில்லை போல் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜபக்கூட்டங்களில் பிரார்த்தனை பாடல்களுக்கு மென்மையாக கோரஸுடன் கீபோர்டு வாசித்த அனுபவம் ஒன்றை வைத்து கொண்டு ஓட்டிக்கொண்டிருந்தார். அவர் கீபோர்ட் கட்டைகளை அழுத்தும் போதெல்லாம் ஜபக்கூட்ட அனுபவத்தை தந்தது. பத்மினி வேலாயுதம் ஒவ்வொரு பிராக்டிஸிலும் ஒவ்வொரு மாதிரி பாடினாள். அலமு மாதிரியே அவளும் தன் கல்லூரி கால திறமைகளை இன்னும் தனக்கு இருப்பதாக நம்பிக்கொண்டிருந்தாள். சாய் ரமேஷும் முறையாக கற்றவன் இல்லை. பஜனை பாடல்களுக்கு வாசித்த அனுபவத்தில் ஏதோ ஆர்வக் கோளாறால் தட்டி கொண்டிருந்தான். ஸ்ருதி என்பது ஒருவருக்கும் சேரவில்லை. துளசி ஆண்டி போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்லா வந்திருக்கு என்று ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டிருந்தாள். நிகழ்ச்சிக்கு இன்னும் 2 வாரங்களே இருக்க தினமும் பிராக்டிஸ் செய்வதாக முடிவாயிற்று. வீணையை எடுத்துக்கொண்டு கழட்டி மாட்டும் வேலை வேண்டாம் என்று தினப்படி பிராக்டிஸ் அலமு தன் வீட்டிலேயே நடக்கட்டும் என்று அறிவித்தாள். தினமும் பரமும் பிராக்டிஸ் பண்ண வருபவர்களுக்கு நொறுக்கு தீனி உணவு என்று எல்லாவற்றையும் செய்தான். வீடு களையபரப்பட்டது. ஆனால் கலைமகள் இன்னும் மனது வைக்கவில்லை. வெள்ளிக்கிழமை அன்று கடைசி ப்ராக்டிஸ். மைக் செட், ஸ்பீக்கர் செட், மிக்சர் என்று நிறைய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வந்திறங்க எல்லாவற்றையும் செட்டப் செய்வதில் பத்மினியின் கணவர் வேலாயுதமும் துளசி ஆண்டியும் உதவி செய்தனர். இருவரும் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டனர். பரமு 1, 2, 3 சொல்ல ரிஹர்சல் ஆரம்பித்தது. பத்மினி மைக் முன்னால் பாட ஆரம்பிக்க என்ன ஆச்சரியம், குரல் பாவம், அலமுவின் வீணை, ஜெபராஜ் கீபோர்டம் மூலம் வாசித்த வயலின், சாய்ரமேஷின் தபெலா என்று எல்லாம் சேர்ந்து இசைத்து அற்புதமாக ஒலித்தது. என்ன மந்திரம்! இத்தனை நாளாக சேராத ஸ்ருதியும் பாவமும் தாளமும் லயமும் எப்படி இன்று ஒரே நாளில் சேர்ந்தது? எல்லாம் பரமவுக்கு ஆச்சரியம். அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி என்று எல்லாம் பார்த்தும் தீராத வலி ஒரு டம்ளர் துளசிச்சாறில் தீர்ந்து விட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே, அது மாதிரி இது என்ன துளசி ஆண்டி ஏதாவது மந்திரம் போட்டாரா? ஆச்சரியமடைந்தான் பரமு. இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் பரம திருப்தி, பாட்டு நல்லபடியாக வந்துவிட்டது என்று. மறுநாள் நிகழ்ச்சியில் இதே போல் அசத்தனும் என்று எல்லோரும் ஒருவருக்கொருவர் பாராட்டி பேசிக்கொண்டனர். அலமுவுக்கு இரவெல்லாம் தூக்கமில்லை. மீரா குட்டிக்கு இன்னும் 2 கப் ஸ்ட்ராபெரிகளை அவளே கொண்டு வந்து கொடுத்தாள். சனிக்கிழமை நிகழ்ச்சி நாள், பேச்சு, கவியரங்கம், சிறுவர்கள் நாடகம் என்று எல்லாம் நடந்து கலைமகள் கைப்பொருளியை ஆரம்பிக்க வேண்டிய சமயம் அரங்கத்தில் பரமு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தான். அலமு திடீரென்று ஓடி வந்து, பரமு கொஞ்சம் வா என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு மேடையின் பின்புறம் சென்றாள். பதற்றத்துடன் வீணக்கம்பி அருந்து போச்சு என்று அழுதாள். என்னது இது, வெண்ணெய் திரளும் போது தாழி உடஞ்சாப்ல, என்ன பண்ணுறது? தெரியல பரமு, யார் கண் பட்டதோ தெரியல, நான் இன்னும் துளசி ஆண்டி கிட்ட கூட சொல்லலை, பயமாக இருக்கு என்றாள். அப்போது அந்த பக்கம் வந்த பத்மினியின் கணவர் வேலாயுதம், எந்தா பரமா, ஏன் அலமுக்குட்டி கரையினோ என்றார். பரம விஷயத்தை விளக்கினான். வேலாயுதம், ஆ இது ஸ்மால் மேட்டர், நான் துளசி ஆண்டியோட பறையும், ஜஸ்ட் லீவ் இட் டு மீ என்று சொல்லி அலமுவை எப்பொழுதும் போல வீணை வாசிக்க சொன்னார். எப்படி சார் ஒரு கம்பி இல்லாமல் வீணை வாசிக்கிறது? அழுகையும் மாத்திரமும் ஒன்று சேர அலமு கேட்டாள். அலமு, ஜஸ்ட் டூ வாட் ஈச் ஏட்டன் சே, எனக்கு நேரமாயி, நான் ஓடியோ சிஸ்டம் இன்சார்ஜ் ஆகும் என்று கூறி சென்றார் வேலாயுதம். இருக்கிற கடவுளை எல்லாம் சபித்தும் திட்டியும் வேண்டியும் மற்ற இசைக்கலைஞர்களுடன் மேடை ஏறினாள் அலமு. சுகுணா சாம்பசிவம், அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கலைமகள் கைப்பொருளே பாடல் என்று அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தாள். மேடை, மைக் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. பத்மினி ஆரம்பித்தாள். அலமு கம்பியில்லா வினையை மீட்ட நாதம் ஓங்காரமாக அற்புதமாக வந்தது. முழு பாடலும் முதல் நாள் நடந்த இறுதி ஒத்திகையை விட பல மடங்கு அழகாக துல்லியமாக எல்லா ரசிகர்களையும் கவர்ந்தது. அரங்கத்தில் கரகோஷம், எழுந்து நின்று எல்லோரும் கைதட்டி ஆரவாரித்தனர். நிகழ்ச்சி முடிந்தது. எல்லா சத்தங்களும் அடங்கிய பின் மேடையின் பின்புறம் பரமவும் அலமுவும் வேலாயுதம் சாரை போய் பார்த்தனர். வேலாயுதம் தன்னை நோக்கி கைகாட்டியபடியே, அலமோ வேலாயுதம் சார் இன்னைக்கு உன்னை காப்பாற்றிட்டார், மியூசிக் மிக்சரில் உன்னோட வீணை ட்ராக்கை சாமர்த்தியம் பண்ணி அழகாக கேட்க வச்சுட்டேன், என்ற குருவாயூரப்பன் மகிமையாக்கும், அடுத்த ப்ரோக்ராமில் இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றார். பரமவுக்கு என்னமோ வேலாயுதம் சாரின் சமாதானம் சரியாக படவில்லை. அலமுவுக்கு சரி, ஆனால் மற்ற இசைக்கலைஞர்கள் செய்த எல்லா தப்பையும் இந்த எலக்ட்ரானிக் கருவி சமாளித்ததா என்பதில் பரமவுக்கு முழு சந்தேகம். மறுநாள் அலமு இல்லாத சமயமாக துளசி ஆண்டிக்கு ஃபோன் செய்து அலமுவுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து விட்டு தன் சந்தேகத்தை கூறி விளக்கம் கேட்டான். பரமோ, அதுவா, நானும் வேலாயுதம் சாரும் செஞ்ச சின்ன செட்டப், நாங்கள் போட்டது ஒரிஜினல் ட்ராக், மேடையில் அவங்க வாசிக்கிறத சுத்தமாக மியூட் பண்ணிட்டு ஒரிஜினலை மானிட்டர்லேயும் ஸ்பீக்கர்லேயும் போட்டுட்டோம், அவங்களே வாசித்த மாதிரி ஆக்ட் தான், அவங்களுக்கு தெரியாது, இதை நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடியே முடிவு செஞ்சது தான், அன்னைக்கு நடந்த ரிஹர்சல்லையும் அதுதான் நடந்தது, இதை பற்றி யாருக்கும் சொல்லிடாத, யாருக்கும் தெரியாது, தெரியுதா எப்படி எல்லாரும் சுதிஷ்டமாக இசை வழங்கினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுதா என்றார். கதை முடிவடைந்தது.